காத்து மன உறுதியுடன் பலன் தருகிறவர்கள் பேறு பெற்றோ.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம்மான்மாவோடும் இருப்பாராக.
மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 6 இறை வார்த்தைகள் 14-29 வரை. இயேசுவின் பெயர் எங்கும் பரவியது. ஏரோது அரசனும் அவரை பற்றி கேள்வியுற்றான். சிலர், இறந்த திருமுழுக்கு யோவான் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார், இதனால்தான் இந்த வல்ல செயல்கள் இவரால் ஆற்றப்படுகின்றன என்றனர். வேறு சிலர், இவர் எலியா என்றனர். மற்றும் சிலர், ஏனைய இறைவாக்கினரை போல் இவரும் ஓர் இறைவாக்கினரே என்றனர். இதை கேட்ட ஏரோது, இவர் யோவானே, அவர் தலையை நான் வெட்ட செய்தேன், ஆனால் அவர் உயிருடன் எழுப்பப்பட்டு விட்டார் என்று கூறினான். இதோ ஏரோது தன் சகோதரரான பிலிப்பின் மனைவி ஏரோதியாவை மனைவியாக்கி கொண்டிருந்தான். அவள் பொருட்டு ஆள் அனுப்பி யோவானை பிடித்து கட்டி சிறையில் அடைத்திருந்தான். ஏனெனில் யோவான் ஏரோதிடம், உம் சகோதரர் மனைவியை நீர் வைத்திருப்பது முறையல்ல என சொல்லி வந்தார். அப்போது ஏரோதியா அவர் மீது காழ்ப்புணர்வு கொண்டு அவரை கொலை செய்ய விரும்பினாள். ஆனால் அவளால் இயலவில்லை. ஏனெனில் யோவான் நேர்மையும் தூய்மையும் உள்ளவர் என்பதை ஏரோது அறிந்து அஞ்சி அவருக்கு பாதுகாப்பு அளித்து வந்தான். அவர் சொல்லை கேட்டு மிக குழப்பமுற்ற போதிலும் அவருக்கு மனம் வந்து செவிசாய்த்தான். ஒரு நாள் ஏரோதியாவுக்கு நல்ல வாய்ப்பு ஒன்று கிடைத்தது. ஏரோது தன் பிறந்த நாளில் அரசவையினருக்கும் ஆயிரத்தவர் தலைவருக்கும் கலிலேய முதன்மை குடிமக்களுக்கும் ஒரு விருந்து படைத்தான். அப்போது ஏரோதியாவின் மகள் உள்ளே வந்து நடனமாடி ஏரோதையும் விருந்தினரையும் அகமகிழச் செய்தாள். அரசன் அச்சிறுமியிடம், உனக்கு என்ன வேண்டுமானாலும் கேள் தருகிறேன் என்றான். நீ என்னிடம் எது கேட்டாலும், ஏன் என் அரசில் பாதியையே கேட்டாலும் உனக்கு தருகிறேன் என்றும் ஆணையிட்டு கூறினான். அவள் வெளியே சென்று, நான் என்ன கேட்கலாம் என்று தன் தாயை வினவினாள். அவள், திருமுழுக்கு யோவானின் தலையை கேள் என்றாள். உடனே சிறுமி அரசனிடம் விரைந்து வந்து திருமுழுக்கு யோவானின் தலையை ஒரு தட்டில் வைத்து இப்போதே எனக்கு கொடும் என்று கேட்டாள். இதை கேட்டு அரசன் மிக வருந்தினான். ஆனாலும் விருந்தினர் முன் தான் ஆணையிட்டதால் அவளுக்கு அதை மறுக்க விரும்பவில்லை. உடனே அரசன் ஒரு காவலனை அனுப்பி யோவானுடைய தலையை கொண்டு வருமாறு பணித்தான். அவன் சென்று சிறையில் அவருடைய தலையை வெட்டி அதை ஒரு தட்டில் கொண்டு வந்து அச்சிறுமியிடம் கொடுக்க அவளும் அதை தன் தாயிடம் கொடுத்தாள். இதை கேள்வியுற்ற யோவானுடைய சீடர்கள் வந்து அவருடைய உடலை எடுத்து சென்று ஒரு கல்லறையில் வைத்தார்கள். ஆண்டவரின் அருள் வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான இறை செய்தி நேரத்திலே உங்களை சந்திப்பதில் மீண்டுமாய் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் மகிழ்ந்து பேருவகை கொண்டு நீங்கள் இந்த நாட்களில் ஆண்டவரோடு பயணித்தீர்கள். அநேக குடும்பத்தினர் இதற்கு சாட்சியாய் இன்றைக்கும் நின்று கொண்டிருக்கிறீர்கள் என்பது எங்களுக்கு தெரியும். இன்னும் இந்த சாட்சியத்தை நம்ம நிறைவு செய்துவிடக்கூடாது. இது வந்து இந்த வார்த்தையோடு பயணிக்கிற அனுபவம் அப்படிங்கிறது வந்து அது ஒரு வாழ்வு அனுபவமாக மாற வேண்டும். இது கொரோனா அனுபவமாக மட்டும் இருந்துவிட்டு கொரோனா முடிஞ்சிருச்சு, இனிமேல் எவ்ரிதிங் ஹஸ் பிகம் நார்மல், ஸோ அதனால் நாங்கள் என்ன செய்வோம், கோயில்கள் திறந்துருச்சு, பழைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்குள்ளே நம்ம போய்விடுவோம் என்று நம்ம தம்முடைய வாழ்க்கையை நம்ம பின்னோக்கி நடந்துவிடக்கூடாது. ஓடி வந்த அந்த ஓட்டம் இன்னும் அதிகமாக மாறுவதற்கு, அந்த வாழ்வியலோடு இணைவதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும். கண்டிப்பாக நீங்கள் கொரோனாவினுடைய சூழலில் இருந்தது போல் நமக்கு இருக்காது என்பது நமக்கு தெரியும். இருந்தாலும் இந்த வார்த்தையான தெய்வத்தோடு பயணிக்கிற அந்த வார்த்தை அனுபவம் நமக்கு ரொம்ப தேவை. அந்த வார்த்தை அனுபவத்தை இப்போ இருக்கிற சூழலோடு நீங்கள் என்ன செய்யணும், இணைத்து கொள்ளணும். காலையில் எழுந்து விவிலியம் வாசிப்பது, ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்று நீங்கள் தியானிப்பது, ஆண்டவருடைய வார்த்தையை எப்படி நம்ம வாழ்வாக்குவது என்பதை சிந்திப்பது. இன்றைக்கி ஆண்டவர் இதைத்தான் நம்மக்கிட்ட எதிர்பார்க்கிறார். வார்த்தையான தேவன் நம்மை வழிகாட்டுவது எதற்காகனா அந்த வார்த்தையின்படி வாழ முயற்சிக்க ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு நம்ம நற்செய்தியை பார்க்கிற போது ஆண்டவருடைய அந்த வார்த்தை சொல்லுகிறது, ஒரு சம்பவத்தை நமக்கு விவரிக்கிறது. திருமுழுக்கு யோவானினுடைய அந்த பரிதாபமான ஒரு முடிவை குறித்த ஒரு வாசகம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டது. அவர் ஒரு இறைவாக்கினருக்கு மேலே இருக்கிற உயர்ந்த நிலையில் இருக்கிற ஒரு அடையாளம், இறைவாக்கினருக்கு மேலே. அப்போது அந்த அந்த அடையாளத்தை நம்ம உற்று பார்க்கிறோம், அந்த அடையாளத்தை உற்று பார்க்கிறோம். அந்த அடையாளம் பாருங்கள், இன்றைக்கு முதல் வாசகத்தில் ஆண்டவருடைய அடியார்கள் நமக்கு முன் உரைத்திருக்கிறாங்க, அறிவுரைத்திருக்கிறாங்க. அந்த அறிவுரையின்படி பாருங்கள், அவங்க சொல்லக்கூடிய அந்த இறுதி வார்த்தைகள், முதல் வாசகத்தினுடைய இறுதி வார்த்தைகள், உங்களுக்கு கடவுளின் வார்த்தையை எடுத்து சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள். இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம அடிக்கடி நான் மென்ஷன் பண்ணுறது தான், திரு அவையில் வந்து புனிதர்கள் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டு வச்சுருக்கிறோம். இவங்கெல்லாம் யாருன்னா, ஒரு வகையில் தலைவர்கள், முன்னோடிகளாக நமக்கு முன் சென்றிருக்கிற தலைவர்கள். இதில் பெயர் குறிப்பிட முடியாதவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் திரு அவை வந்து அதில் ஒரு சில ப்ராமினென்ட்டு பீப்புள், ஒரு சில எடுத்து காட்டக்கூடிய அடையாளத்தோடு இருக்கிற ஒரு சிலரை ஒவ்வொரு தளத்திலிருந்தும் அடையாளப்படுத்தி அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு தலைவர்களாக வச்சுருக்கிறாங்க, முன்னோடிகளாக வச்சுருக்கிறாங்க. அப்போ பைபிள் சொல்லுது, பவுலடியார் சொல்கிறாரு, உங்களுக்கு கடவுளின் வார்த்தை எடுத்து சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள், அவர்களது வாழ்வின் நிறைவை எண்ணி பார்த்து. பாருங்களேன், இப்போ நம்ம கோயிலில் அந்தோணியார் சுருவம் ஏன் வைக்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்கன்னா, பவுலடியாருடைய இந்த வார்த்தைக்கு தான். அவருடைய எல்லாத்தையும் நம்ம எண்ணத்தில் சிந்திக்கிற அளவுக்கு நம்ம ஒன்றும் பெரிய என்ன அறிவாளிகளோ அல்லது பெரிய என்னது மிஸ்டிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, மிஸ்டிக்ஸ் தான் வந்து கண்ணை மூடுனாக்க உடனே கடவுளுடைய காட்சிகளெல்லாம் பார்க்குற வல்லமை இருக்குது அவங்களுக்கு. நம்ம எல்லாம் பலவீனர்கள். நம்ம பத்தில் ஒருத்தர் இப்படி இருந்தாலே பெரிய விஷயம், இதெல்லாம் ஆயிரத்தில் ஒருத்தர் இருக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. அதனால் ஆலயத்துக்கு போகிற எல்லாருமே மிஸ்டிக்ஸ்ன்னு சொல்ல முடியாது, எல்லாம் பலவீனர்கள். அப்போ பாருங்கள், நமக்கு ஒரு அடையாளங்கள் தேவைப்படுகிறது, கண்ணால் பார்த்து தியானிப்பதற்கு. கண்ணால் பார்த்து தியானம், ஏன் என்ன கடவுள் வந்து உடன்படிக்கை பேழை இப்படி கட்டணும்னு சொன்னார், ஏன் மேக தூண் வெளிப்பட்டது, ஏன் மேக தம்பம் நெருப்பு தூண் வெளிப்பட்டது, ஏன் இப்படி பாருங்கள் நிறைய அடையாளங்கள். ஏன் கடவுள் வந்து மோசேக்கு வந்து ஒரு கோலை கொடுக்கணும், ஏன் அந்த கோலை வைத்து கொண்டு இதை அந்த கோலை வைத்து நீ வந்து எகிப்து அரசனை சந்தின்னு சொல்லணும், இப்படி நிறைய நம்ம ஆர்கியூ பண்ணலாம். அப்போ ஆண்டவர் வந்து அவர்கள் கண்ணால் காணும்படியான சில அடையாளங்களை வைத்து காண முடியாத ஒன்றை குறித்த ஒரு தேடலை அவர் தேடுவதற்கு நமக்கு வழிகாட்டி இருக்கிறார். உடன்படிக்கை பேழை இப்படி இருக்கணும், இதில் இதெல்லாம் இருக்கணும், மேலே கெருபுகள் இருக்கணும், பாருங்களேன் இதனுடைய அளவு இருக்கணும். நோவாவை வந்து ஒரு பெட்டகம் கிட்ட சொன்னார், இந்த பெட்டகம் எப்படி இருக்கணும். பாருங்கள், கடவுள் சில அடையாளங்களை நமக்கு வைக்கிறார். இன்றைக்கு கூட அந்த நோவாவின் பெட்டகத்தை போல, உடன்படிக்கை பேழையைப் போல, மோசையினுடைய கையில் இருந்த கோலை போல, நமக்கு கடவுள் ஒரு சில நபர்களை தலைவர்களாக கொடுத்திருக்கிறார். அது அரசியல் பக்கமிருந்து பார்த்தாலும் சரி, ஆன்மீக பக்கமிருந்து பார்த்தாலும் சரி, இவர்களெல்லாம் நமக்கு முன்னோடிகளாக இருந்த தலைவர்கள், வாழ்வியல் உதாரணங்கள் இவங்கெல்லாம். அப்போ இவங்களை நம்ம பார்க்குறப்போ இவங்களை வந்து நம்ம தெய்வமாக பார்க்குறதில்ல, பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தா அது கண்டிப்பாக தவறு. திரு அவை வந்து ஒரு நாளும் நம்மளுடைய புனிதர்களை கடவுளாக நீங்கள் பாருங்கள் என்று கற்றுக் கொடுப்பது இல்லை. நம்ம திரு அவையின் பக்கம் இருந்து தான் பேசுகிறோம். திரு அவையில் இருக்கிற ஒரு சாதாரண கடைநிலை மனிதர் வந்து ஒரு புனிதரை தெய்வம் என்று சொன்னார்னா அவருடைய கூற்று மறுக்கப்பட வேண்டியது, அதை நம்ம பெருசுப்படுத்துறதில்லை. எல்லோரையும் நம்ம நெறிப்படுத்தி கொண்டு தான் இருக்கிறோம். அதுதான் இங்கே சொல்லுகிறது, அவர்கள் வாழ்வின் நிறைவை எண்ணி பார்த்து நீங்களும் அவர்களைப் போல நம்பிக்கை உடையவர்களாக இருங்கள். இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றுமே மாறாதவர். அப்போ இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த கிளைமேக்ஸ் அவர் தான். அப்போ புனிதர்கள் வந்து எதை நிறைவை நோக்கி போனாங்கன்னா, இயேசுவினுடைய நிறைவை நோக்கி தான் போனாங்க. புனித அந்தோணியார் இருக்கிறார், நமக்கு முன்னாடி இருக்கிறாரு, புனித செபஸ்தியார் இருக்கிறாரு, நிறைய புனிதர்கள் இருக்கிறாங்க. எல்லா ஆலயங்களும் புனிதர்களின் பெயராலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருத்தூதர்கள் புனிதர்களாக இருக்கிறாங்க. இவங்களெல்லாம் நம்ம முன்னாடி வைத்து பார்க்கணும். அது பார்க்கணுங்கிறது இன்றைக்கி கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அறிவுரையாக இருக்கிறது. ஆகவே இதை நம்ம பார்த்து நம்ம எதற்காக இதை பார்க்க சொல்கிறாங்க, நீங்களும் அவர்களைப் போல நம்பிக்கை உடையவர்களாய் இருங்கள். பாருங்கள், இதுதான் இன்றைக்கு அழைக்கப்படுது. இன்றைக்கி இறைவாக்கினர்கள் பைபிள் சொல்லுது, ஒரு இறைவாக்கினன் அழைக்கப்படுவது எதற்காக? பைபிள் சொல்லுது எசையா 42:7, பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும். ஒரு இறைவாக்கினனை கடவுள் அழைக்கிறாருன்னா சும்மா பெருமைக்காக நான் ஒரு அடையாளமாக இல்லை, பார்வை இழந்தோரின் கண்களை திறக்கவும், கைதிகளின் தலைகளை அறுக்கவும், இருளில் இருப்போரை சிறையில் நின்று மீட்கவும் உம்மை அழைத்தேன். அப்போ இன்றைக்கு முந்தைய நற்செய்தி வாசகத்தில் நம்ம பார்க்குற இறைவாக்கினரை விட உயர்ந்த நிலையில் இருக்கிற திருமுழுக்கு யோவானை கடவுள் எதற்காக அழைத்தார் அப்படின்னா, அவர் இந்த சிறப்பு பணிகளுக்காக, பார்வை இழந்தோரின் கண்களை திறக்க. இன்றைக்கி நாம் அநேகரை கடவுள் கொடுத்துருக்கிறார். அப்போ நம்ம அவங்க பேசுகிறதை கேட்கிற போது நம்மளுடைய கண்கள் திறக்கப்படுதா? பார்வை இழந்தவர்களாக இருக்கிற நாம் நம்ம கண் திறக்கப்பட்டுச்சுன்னா அந்த இறைவாக்கினர் கடவுளுடைய அடையாளம். நம்முடைய கண்கள் திருப்பி மூடப்படுது, பார்வைகள் மூடப்படுது அப்படின்னா அந்த ஊழியக்காரன், அந்த குருவானவர், அந்த இறைவாக்கினர், அது யாராக இருந்தாலும் அவர்கள் கடவுளுக்கு எதிரானவர்கள். பாருங்கள், திருமுழுக்கு யோவான் வந்து பொய் பிரச்சாரத்தை சொல்லி மக்களை கூட்டி அவர் என்ன செய்யலை, ஒரு பிம்பம் காட்டலை, தன் பெரிய ஆள் என்பதை அவர் காட்டலை. அவருடைய சீடர்கள் இருந்தாங்க, அவர்களை அவர் தூண்டிவிட்டதாகவோ, தன் உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர் நாடகங்கள் நடித்ததாகவோ, அல்லது தன்னுடைய வல்லமையை பயன்படுத்தி மக்களை வந்து அந்த இடத்துல ஒரு கலகத்தை ஏற்படுத்த தூண்டியதாகவோ நம்ம செய்தி பார்க்கலை. அவர் வந்து சாதாரண ஒரு நிலையில் இருக்கிறார். அவருடைய அந்த வார்த்தை, கடவுளுக்கு முன்பாக அவர் உரைத்த அந்த வார்த்தை, அந்த அரசனுக்கு முன்பாக அவர் பேசிய அந்த உண்மையின் வார்த்தைகள், அப்போ அவருடைய வார்த்தைகள் எதற்காக பேசப்பட்டது? பார்வை இழந்து கிடக்கிற அந்த அரசன் பார்வை பெறணும். அவன் கடைசி வரைக்கும் பார்வை பெற முயற்சிக்கலை. பார்வை பெற உதவி செய்தவரை அவன் என்ன செய்கிறான், அவன் பழி வாங்கி தன்னுடைய நிலையை தீர்த்து கொள்கிறான். அவ்வளோதான். அப்போ பாருங்கள், இன்றைக்கி நம்ம வந்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது பாருங்கள், உங்களுக்கு கடவுளின் வார்த்தை எடுத்து சொன்ன உங்கள் தலைவர்களை நினைவு கூறுங்கள் என்கிற வார்த்தை. என்ன, தலைவர்களை வந்து உயர்ந்த நிலையில் வச்சு நீங்கள் பார்க்கணும், அவர்கள் எப்படி நம்பிக்கை வாழ்க்கைக்குள்ளே போனாங்க. இப்போ திருமுழுக்கு யோவான் இன்றைக்கி நமக்கு இருக்கிறாருன்னா அவர் எப்படி கடவுளுடைய திட்டத்தை செயல்படுத்தினார். புனிதர்கள், நம்முடைய விவிலிய மாந்தர்கள் எல்லாரையும் நம்ம உயர்த்தி வைத்து பார்க்கிற போது நமக்கு ஒரு விடயம் வந்து நமக்கு தெளிவாக தெரிகிறது. கடைசி வரிகள் அதிலே தான் சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றிலும் சிறப்பானவர் யார்? இயேசு கிறிஸ்து. அவர் தான் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அதனால் அவரை நோக்கி பாருங்கள். அதில் அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகளை பாருங்கள், அன்பில் நிலைத்திருங்கள், அந்நியரை வரவேற்று விருந்தோம்பம் மறவாதீர்கள். இன்றைக்கி விருந்தோம்பல் என்பது ஒரு அடையாளம் காண முடியாத ஒரு காரியமாய் மாறிப்போயிருக்கிறது. ஆனால் வித்தியாசமான ஒரு உருவம் எடுத்திருக்கிறது, அப்படி தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போது நாம் வந்து வெளியிலேருந்து வேறு யாரையும் வீட்டுக்குள்ளே ஏற்றுக்கொள்ள முடியாத நிலை. யார் வரா, நல்லவனா கெட்டவனா? எங்கள் அருங்குடை இல்லத்தில் நிறைய பேர் வந்து உதவிக்கு வருவாங்க. அதில் ஒரு சில நிறைய ஒரு கணிசமான எண்ணிக்கையில் இருக்கிற நபர்கள் பை அடுங்கொடைக்குள்ளே எப்படி தேடி வருவாங்க. எங்களுக்கு முன்னாடி நிறைய இன்ஸ்டிடியூஷன்லாம் இருக்குது, பள்ளிக்கூடம்லாம் இருக்குது, அங்கெல்லாம் போக மாட்டாங்க. நேராக அந்த கட்ட கடைசியில் இருக்கிற என்னுடைய இல்லத்திற்கு வந்து நிற்பாங்க. என்ன விஷயம்னு கேட்டால், நான் வெளியூர்லேருந்து வந்தேன், நான் வந்து இங்கே படுத்து தூங்கும் போது என் பர்ஸெல்லாம் திருடிட்டாங்க, எனக்கு பணம் கொடுங்க. பாருங்கள், நிறைய பேரை நாங்கள் விரட்டி தான் வர்றோம் இந்த இடத்துல. இந்த இடத்துல விருந்தோம்பல் என்பதை நம்ம வந்து செய்ய முடியாது. அவர்கள் ஏமாற்றுக்காரர்கள், நம்மளை சுற்றி இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் சில நல்லவர்களும் வருவாங்க, இருப்பாங்க கண்டிப்பாக, நமக்கு தெரியாது. அவர்களும் இந்த பத்தில் ஒருவராக வந்து நிற்கிற போது நம்ம 10 பேர் போய் சொல்கிறவங்கள விரட்டும் போது இவங்களையும் நம்ம அப்படி தான் சில வேளைகளிலே பகுத்தாய வேண்டி இருக்கிறார். ஒரு நபர் என்னுடைய அறைக்கு வந்தார். வந்து உட்கார்ந்த உடனே அவர் தன்னுடைய குடும்பத்தினுடைய காரியத்தையெல்லாம் சொல்லி, தன் தாய் வந்து மருத்துவமனையில் கிடப்பதாக எல்லாம் சொல்லிக்கொண்டே இருந்தார். நான் இப்படி தான் பேசிக்கொண்டே இருக்கிற போது நான் உடனே என் உள்ளத்துலன்னா ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவேன். 10 ரூபா நம்ம அவர் கொடுக்குறதா இருந்தாலும் அது என் காசு இல்லை, இது ஆலயத்தினுடைய காசு. அப்போ அந்த பணத்தை எடுத்து கொடுக்கறதுக்கு நான் தகுதி உள்ள நிலையில் யோசிக்கணும், ஆண்டவர் அதுக்கு ஓகே பண்ணணும். ஆண்டவரே, இவர் உண்மையை சொல்லுகிறாரா? இவர் சொல்கிற கதையெல்லாம் உருக்குது மனசை, ஆனால் இவர் உண்மைதான் சொல்லுகிறாரா என்று கேட்கிற போது ஆவியானவர் நம்முடைய உள்ளத்தில் நம்மளுக்கு அதை உணர்த்துவார். இவன் பொய் சொல்கிறான் அப்படின்ட்டார், இவன் பொய் சொல்லுகிறான் என்று சொல்லி நான் வந்து ஒரு கேள்வி கேட்டேன். அவர் சொல்லி கொண்டிருந்த அந்த கதைக்கு நடுவில் நிப்பாட்டிட்டு ஒரு கேள்வி கேட்டேன். கேட்டுட்டு தொடர்ந்து பேசுங்கன்னு சொன்னேன். திருப்பி கொஞ்ச நேரம் கழித்து அதே கேள்வியை வேறு விதமாக நான் வைத்தேன். அவர் மாற்றி சொல்லிட்டார். மருத்துவமனை, தாயினுடைய மருத்துவமனை எங்கே, எந்த ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி கேட்டபோது அதை ஒட்டிய ஒரு கேள்விக்கு அவர் எசக்கு புசக்காக பதில் சொன்னார். அங்கே கடவுள் வெளிப்படுத்தினார், இவர் பொய் உரைக்கிறார் அப்படின்னு. நான் சொன்னேன், தம்பி இது கோயில், இங்கே வந்து பொய் சொல்லக்கூடாது, நீங்கள் தயவுசெய்து எழுந்து போங்க, நீங்கள் சொல்கிறது பொய் என்பதை எனக்கு உறுதி செய்து விட்டேன் என்று அவர் பதிலே விசாரிச்சு போயிட்டார். ஏன்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு, கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னு. அப்போ பாருங்கள், இன்றைக்கி உலகம் விருந்தோம்பல்னு சொல்லுகிற போது நாம் நினைக்கிறபடியான ஒரு விருந்தோம்பலை இப்போ கொடுக்க முடியாத நிலையில் இருக்கிறோம். ஆனாலும் அந்த பண்பு நலன் நம்மை விட்டு போய்விடாதபடி பார்த்து கொள்ள வேண்டும். இன்றைக்கி விருந்தோம்பல் என்பது ஒரு மதிப்புக்குரிய ஒரு மகிழ்ச்சிக்குரிய காரியமாக இருக்கிறது. அதனால் அதை நம்ம அறிவு தெளிவோடு செய்கிற அல்லது நல்ல அர்த்தத்தோடு செய்கிற சூழல்கள் வருகிற போது அதை நாம் சரியாய் செய்ய வேண்டும். முன்னாடியெல்லாம் வந்து வீடுகளுக்கு கூட்டிகிட்டு வந்து தான் அந்த எளியவர்கள் நல்ல நல்ல ஏதாவது 10 பேர்த்துக்கு சோறு போடுவாங்க. அப்போது அவர்களை வீட்டுக்கு கூட்டி கொண்டு வந்து ஒரு மதிப்போடு அந்த உணவை கொடுத்தாங்க. இப்போது அந்த மதிப்புகள்லாம் மாறி போயிருக்கிற, மதிப்பீடுகள் மாற்றப்பட்டிருக்கிற ஒரு சூழலை பார்க்கணும். ஆகவே நம்ம யோசிக்க வேண்டும். ஆண்டவர் அதுதான் பாருங்கள், துன்புறக்கூடிய உடல் உங்களுக்கும் உள்ளதால் துன்புறுத்தப்படுபவர்களை மறவாதீர்கள், துன்புறுத்தப்படுபவர்களை மறவாதீர்கள். பாருங்களேன், நிறைய விஷயத்தை அவர் முதல் வாசகத்தில் சொல்கிறார். திருமணத்தை அனைவருக்கும் உயர்வாக மதியுங்கள், மணவரை படுக்கை மாசுறாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள், காமுகரும் உபச்சாரத்தில் ஈடுபடும் கடவுளின் தீர்ப்பு காலாவர், பொருளாசையை விலக்கி வாழுங்கள், உள்ளதை போதுமென்றும் இருங்கள். இது எல்லாமே நிறைய கருத்தியலை வந்து இன்றைக்கு வாசகத்தில் ஒரு பொது அறிவுரையாக நம்முடைய இறையடியார்கள் நமக்கு எபிரேயர் எழுதப்பட்ட திருமுகத்தில் வைத்திருக்கிறாங்க. ஆகவே நாம் ஒரே ஒரு விஷயத்தை தான் யோசிக்கணும். என்ன அப்படின்னா, அவர் சொல்கிறார் பாருங்கள், எல்லாம் அந்த உலகத்தினுடைய காரியங்கள்லாம் இது எனக்கு வாழ்வு கொடுக்கும், இது எனக்கு வாழ்வு கொடுக்கும்னு நம்பி ஓடின பிள்ளைகள் எல்லாம் காணாமல் போயிட்டாங்க. பாருங்கள், அதுக்கு பெரிய பெரிய உதாரணங்கள் எல்லாம் இருக்கிறது. மகா அலெக்சாண்டர், அவர் எத்தனை நாடுகளை அடித்து துவசம் பண்ணி அவர் என்ன செய்தார், நாடுகளை பிடித்து நான் தான் உலகம் முழுவதுமான ஒரே அரசன் என்ற பெயர் பெற வேண்டும் என்கிற ஒரு பெருமை, ஒரு இலக்கு. அது அவர் பாணியில் அவருடைய பார்வையிலிருந்து பார்க்கிற போது அது சரியாகவே இருந்திருக்கக்கூடும் கண்டிப்பாக. ஆனால் கடவுளுடைய பார்வையிலிருந்து அது சரியானது அல்ல. கடவுள் அதனால் அவரை ஒரு எல்லைக்கு மேலே ஓட விட முடியல. அவர் ஆண்டவர் வந்து ஒரு கட்டுப்பாட்டை வச்சிட்டார். ஆனால் கட்டுப்பாட்டை வைத்ததை விட அவருடைய ஞானத்தின் கண்கள் திறக்கப்பட்டது எப்போ, சாவின் படுக்கையில். அவர் ஒரு சில அடையாளங்களை எல்லாம் கொடுத்தார். மருத்துவர்கள் தூக்கிட்டு போகணும், ஏன் மருத்துவம்லாம் ஒன்றும் செய்யலை, அதை தாண்டி ஒரு வேலை நடந்திருக்கு, இந்த இறப்பு ஆண்டவர் தான் இதுக்கு பொறுப்பு. அதுக்கப்புறம் பாருங்கள், அவர் சொன்னார், கைகளை வெளியில் வச்சு கொண்டு போங்க. எதுக்காக, நான் இவ்வளவும் பிடிக்க ஆசைப்பட்டேன், ஆனால் நான் போகும்போது ஒன்றுமே எடுத்துகிட்டு போகல, நான் எம்டி ஹேண்டடாக போகிறேன். இதை உலகம் அறிந்து கொள்ளட்டும். அந்த மனிதன் இறக்கிற போது கொடுத்த கட்டளையினுடைய ஒரு மிகப்பெரிய பாடம் அது. இருந்தாலும் நாம் என்ன செய்கிறதில்லை, அதை உணர முடியாத ஒரு பாவத்துக்குள்ளே, உணர முடியாத ஒரு வேதனைக்குள்ளே தான் இந்த சமூகம் ஓடிக்கொண்டிருக்கிறது. எனக்குன்னு இந்த சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு மனசு இன்னும் அதிகமாக தான் போய்கொண்டே இருக்கிறது. அதனால தான் ஆண்டவருடைய பிள்ளைகள் எச்சரிக்கப்படுகிறார்கள். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நாம் துணிவோடு இதெல்லாம் சொல்லிட்டு இந்த பாவம்லாம் எப்போ செய்கிறோம், எனக்கு இது வேணும், இந்த மனுஷனை எப்படியாவது அட்ராக்ட் பண்ணி வச்சுக்கணும், இந்த மனுஷனுடைய காரியத்தை நம்ம கைக்குள்ளே வச்சுக்கிட்டா இவரால் நமக்கு நல்லது நடக்கும். பாருங்கள், யோசேப்பு போத்திபாருடைய வீட்டில் அந்த மனைவியை கையில் வச்சுக்கிட்டா எல்லாமே அவருடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு. அவர் சொல்கிறாரு, உன் மனைவியை உண்மை தவிர எல்லாத்தையும் என் பொறுப்பில் விட்டுருக்கிறார். அப்போ இந்த அம்மாவையும் கையில் வச்சுக்கிட்டு இருந்தாருன்னா அவர் எவ்வளோ பெரிய லெவலுக்கு போயிருப்பார் இல்லைங்களா. அப்போ அந்த நேரத்தில் கூட அவர் என்ன செய்கிற, அந்த தவறை செய்யாதவராக அவர் நிற்கிறார் பார்த்தீங்களா. அவர் சொல்கிறார், கடவுளுக்கு முன்னாடி நான் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன். அப்போ அவருடைய எண்ணம், அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும்னு அவசியம் இல்லை. இன்றைக்கி அந்த மனநிலை நமக்கு வருமா, அப்படி போய் நம்ம போய் இந்த வேலை கடனை வாங்கி அடுத்தவனை ஏமாற்றி அல்லது ஒரு பாவ வாழ்க்கையில் விழுந்து நம்ம இந்த காரியத்தை செய்யலாமா. ஒருவர் வந்து என்னென்ன வாதம் செய்கிறார், என்ன அவருடைய வாழ்க்கை தவறான ஒரு வாழ்க்கை, அந்த தவறான ஒரு 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 வேலை செய்கிறாங்க, தவறான ஒரு வேலையை செய்து அதனால் ஈட்டக்கூடிய பணத்தை இந்த குடும்பத்தை வைத்து அவங்க வழி நடத்துகிறார். அவர் சொல்கிறார், நான் செய்கிறது சரிதான், நான் இதை செய்யலைன்னா என் குடும்பம் அழிஞ்சிடும், அதனால் நான் இதை செய்கிறேன் என்று அந்த நபர் என்னிடத்தில் வாதிடுகிறார். கண்டிப்பாக அவர் என் வாயிலிருந்து எதிர்பார்க்கிற ஒரு காரியம், ஆமாம் நீங்கள் நீங்கள் சூழ்நிலையில் தானே செய்கிறீங்க, குடும்பத்துக்காக தானே செய்கிறீங்க, அப்போ நீங்கள் செய்கிறது சரி என்று நான் சொல்ல வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். அது என் வாயிலிருந்து வரவில்லை. அவருக்கு மன வருத்தமானது. நான் சொன்னேன், நீங்கள் எதிர்பார்க்கறதுக்காக நான் சொல்ல முடியாது, கடவுளுடைய வழி என்ன என்பதைத்தான் நான் சொல்ல முடியும். இது சரியா கடவுளுடைய பார்வையில், இது சரியில்லையா என்று தான் நான் சொல்ல முடியும். முடிவெடுக்க வேண்டியது உங்களது. அதான் நம்ம நினைக்கிறோம், இதை விட்டுட்டா எனக்கு வேறு வாழ்க்கை கிடையாதுன்னு நினைக்கிறோம். கடவுள் புதிய வழிகளை நமக்கு திறப்பாருன்னு நம்ம நம்ப மறுக்கிறோம். பைபிள் அதான் சொல்லுது பாருங்க, நாம் துணிவோடு. அந்த துணிவு வேணும் நமக்கு. காலை வச்சு பாரு, ஆண்டவர் இருக்கிறாரு. ஒரு கதை உண்டு, நான் பிள்ளைகளுக்கு புரிய முடியாது சொல்லுவோம். ஒரு மலை ஏறுகிற ஒருவன் பனிமலையை ஏற வேண்டும் என்று ஒரு திட்டமிட்டான், இலக்கு வைத்தான். அவன் கடவுளை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நம்பாத ஒரு மனிதனாயிருந்தான். அவன் திறமையை நம் மட்டுமே நம்புகிறவன். அவன் ஒரு முறை பனிமலையை ஏறுவதற்காக அவன் இரவிலே ஏறி கொண்டிருக்கிறார், டார்ச் எல்லாம் கட்டிக்கிட்டு. ஒரு ஒரு லெவலுக்கு மேலே ஏறியாச்சு. திடீரென்று அவர் போட்ட கொக்கியை சரியாக மாட்டாமல் அந்த பனி மலை உடைந்து அவர் மேலிருந்து கீழே விழுகிறார். அவர் எத்தனை அடி உயரம் ஏறினார் என்று அவருக்கு தெரியல, எங்கிருந்து எங்கே விழுகிறார் என்று தெரியல. இரவு நேரம் அந்த விழுகிற போது ஒருவேளை கடவுள் இருந்தால் காப்பாற்றட்டும் என்கிற எண்ணம் தன்னுடைய உள்ளத்திலே எழ, ஆண்டவரே நீர் இருந்தால் என்னை காப்பாற்று என்று சொன்னார். உடனே அந்த கேட்ட மாத்திரத்திலே அவர் எங்கேயோ ஒரு இடத்துல அவர் உடல் மாட்டிக்கொண்டு அந்த கயிறு ஒன்று மாட்டிக்கொண்டு தொங்க ஆரம்பித்ததாம். அப்போ அவர் தொங்கி கொண்டு இருக்கிற போது கடவுள்கிட்ட பேசுகிறார், நீங்கள் இருக்கீங்களா? கடவுள் சொன்னார், ஆமாம் நான் இருக்கிறேன், நீங்கள் இருக்கிறீங்கன்னா என்னை காப்பாற்றுங்க. கடவுள் சொன்னாராம், உன் இடையில் ஒரு வால் சொருவிருக்கிற ஒரு கத்தி ஒன்று வைத்திருக்கிற, அதை எடுத்து நீ தொங்குகிற கயிறை அறுத்துரு அப்படின்னாரான். நீ தொங்கி கொண்டிருக்கிற கயிறை அறுத்து விடு, நான் உன்னை காப்பாற்றுகிறேன். இந்த தொங்கி கொண்டிருக்கிற நபருக்கு நம்ம எவ்வளவு அடி ஆழத்தில் தொங்கி கொண்டிருக்கிறோம் என்று தெரியல. இந்த கடவுள் என்று பேசுகிற இவர் வந்து நம்மளை வெட்டிவிட சொல்கிறார் இந்த கயிறு. அந்த கயிறில் தான் நம்ம உடம்பு தொங்கிக்கிட்டு இருக்குது, அதை வெட்டிவிட்டால் நம்ம செத்து போயிடுவோம் கீழே விழுந்து என்ற அவருடைய எண்ணத்தில் யோசித்து கொண்டே இரவு முழுவதும் அவர் தொங்கி கொண்டிருந்ததினாலே பணியில் அவரால் ஒன்றும் செய்ய முடியாமல் அவர் அந்த இடத்துல உறைந்து மரித்து போனார். அடுத்த நாள் ரெஸ்கியூ டீம் வந்து அவரை தேடுகிற போது தான் அவர்கள் அந்த பரிதாபத்தை பார்த்தார்கள் என்று அந்த கதை நிறைவு செய்கிறது. என்ன பரிதாபம்! அவர் நிலத்திற்கு 2 அடிக்கு மேலே தொங்கி கொண்டிருந்தாராம். 2 அடிக்கு மேலே தொங்கினா கீழே விழுந்தா செத்துருவாரா? அப்போ அவருக்கு தெரியல, 2 அடிக்கு மேலே தான் நம்ம தொங்கி கொண்டு இருக்கிறோம், இங்கேருந்து விழுந்தெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாருங்கள், நாம் அறிய முடியாத காரியத்தை கடவுள் அறிந்து வைத்திருக்கிறார். இஸ்ரேல் மக்கள் தண்ணீருக்காக அலையிறாங்க, புலம்புறாங்க, தண்ணீர் கிடைக்கிறது கசப்பாக இருக்கிறது. அப்போ அவங்களுக்கு தெரியல, இந்த கட்டையை தூக்கி இதில் போட்டால் இந்த கசப்பு போயிடும், தெரியல, புலம்புறாங்க. மோசே கடவுளை நோக்கி கை வைத்துறாரு. அப்போ கடவுள் சொல்கிறார், இந்த கட்டைகளை வெட்டி இந்த தண்ணியில் போடு, கசப்பு நீங்குகிறது, தண்ணீர் குடிக்கிறாங்க. பாருங்கள், பாறை, இந்த பாறை அடித்தா தண்ணீர் வரும்னு அவங்களுக்கு தெரியாது. ஆண்டவர்கிட்ட புலம்புறாங்க, அவங்க அந்த சூழலை துணிவோடு எதிர்கொள்ள அவங்க மறுக்கிறாங்க. அப்போ கடவுள் என்ன செய்கிறாரு? பாறை அடிக்கிறார். எதுக்கு பாறையிலேருந்து கடவுள்? ஏன் மண்ணிலேருந்து தான் தண்ணி வரும், தரையை தோண்டினா தண்ணி வரும், பாறையிலேருந்து எப்படி தண்ணி வரும்? ஆனால் வேதம் சொல்கிறது, அவர் பாறையை அடித்தார் தண்ணீர் வந்தது. இந்த பாறை என்பது அவருடைய உள்ளமாகிய அந்த கல் நெஞ்சம். கடவுளுடைய பிள்ளைகள் அப்படியா இருக்கிறீங்கிறத ரிப்ளிக்கா அது வெளிப்படுத்தியது. தண்ணீர் கசப்பாக இருந்தது. தண்ணீரினுடைய அந்த அடையாளம் என்ன? அந்த கசப்பான நீரினுடைய அடையாளம் அவருடைய உள்ளம் கசப்பாக இருந்தது. ஆண்டவர் சொல்கிறார், ஏதோ ஒன்று எடுத்து நீ அதில் போடணும்பா, அப்போ தான் உன் மனசு சரியாக வரும், இந்த கசப்பு மாறும்னு சொல்கிறாரு. இந்த அடையாளத்தின் வழியாக கல்லாக இருக்கிற இந்த கல்லு கூட தண்ணீரை கொடுக்கறதுன்னா உன்னுடைய இதயம் எதை கொடுக்க வேண்டும் என்பதை நீ சிந்திக்க வேண்டும் என்று தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, அந்த பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க விரும்பினார். ஆனால் அதை அவர்கள் அறிய முடியாத நிலையில் இருந்தார்கள். இன்றைக்கி பாருங்கள், ஆண்டவரே தான் சொல்கிறார், துணிவோடு ஆண்டவரே எனக்கு துணை, நான் அஞ்ச மாட்டேன், மனிதர் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும் என்று கூறலாம். அப்போ நம்ம இந்த மனநிலையோடு போகிற பிள்ளைகளுக்கு தான் கடவுள் என்ன செய்வார்? உதவியாயிருப்பார். மனிதர் அதுக்காக அடாவடியாக போகிறதில்ல, எல்லாரையும் உதறி தள்ளிட்டு போ, தீமையை நோக்கி போகிறதில்ல. நன்மையை நோக்கி போகிற பிள்ளைகள் தைரியமாக போங்க, நன்மையை நோக்கி போகிற பிள்ளைகள். யாருடைய காலில் விழுந்தாவது நான் எப்படியாவது வாழ்ந்து விடுவேன் என்கிற மனநிலையை விட்டுவிட்டு ஆண்டவருக்காக நேரிய மனத்தோடு நீ செல்ல வேண்டும். நான் பைபிளில் நிறைய உதாரணங்களுக்கு, சாத்ராக், மேசாக்கு, அபத்நேகு இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க, அரசனுக்கு எதிராக நின்னாங்க. மனிதர் என்ன செய்து விட முடியும்? உயிரைத்தானே எடுக்கணும், எடுத்துக்கோ. அப்போ கடவுள் என்ன செய்தார்? நெருப்பில் தூக்கி போடுறாங்க, அவங்க அந்த இடத்துல உயிரோடு வராங்க. எத்தனை உதாரணங்கள் வேண்டும் நமக்கு பைபிளில் இருக்குது. அதனால் என் அன்பு பிள்ளைகள், பைபிளில் ஆண்டவர் தான் நமக்கு கிளைமேக்ஸ். ஏசு கிறிஸ்து அவர் எத்தனை இடத்துல நமக்கு பேசியிருக்கிறார், மத்தேயு நற்செய்தியில் 10:39, தம் உயிரை காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். இந்த உலகத்தில் தம் உயிரை காக்க விரும்புவோர், இந்த உயிரை எப்படி காக்க விரும்புகிறாங்க, சொத்து சேர்த்து வச்சு காக்க விரும்புகிறாங்க, பேங்க்கில் பணத்தை போட்டு காக்க விரும்புகிறாங்க, நிறைய நிலப்புலன்களை வாங்கி தங்க உயிரை, தன்னுடைய உயிரை மட்டும் இல்லை தன் பிள்ளைகளுடைய உயிரெல்லாம் காக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி செய்கிற எல்லாமே அழிந்து போகும். காக்க விரும்புவோர் அதை இழந்து விடுவர். இந்த உயிர் அப்படிங்கிறது, வாழ்வு அப்படிங்கிறதெல்லாம் பைபிளில் சொல்லப்பட்ட இந்த உலகத்தை சார்ந்ததல்ல. நமக்கு வாழ்வுங்கிறது இந்த உலகத்தை விட்டு என் உயிர் வெளியில் போகும்போது அங்கே தான் எனக்கு வாழ்க்கை ஆரம்பிக்க போகுது, அங்கே தான் உண்மையான வாழ்க்கையே இருக்குது. ஆனால் நாம் உலகம் என்ன காட்டுதுன்னா, பிசாசு என்ன காட்டுது, இங்கே இருக்குது உலகம், இங்கே இருக்குது வாழ்க்கை, உன் வாழ்க்கையை இழந்துடாத. இயேசுசாமிக்கு பிசாசு அதை தான் சொல்லி கொடுத்துச்சு, நீ இங்கே இருக்கிற இந்த உலகத்தில் இருக்கிற இங்கே தான் உனக்கு வாழ்க்கை, மேலிருந்து கீழே குதி, அதிகாரத்தை காட்டு, கல்லை எடுத்து சாப்பிடு. பாருங்கள், இயேசுசாமி இந்த உலக அடையாளமான வாழ்வை அவர் மறுத்தார். இன்றைக்கி நாம் மாற்றி யோசிக்கிட்டு இருக்கிறோம், பிசாசினுடைய பக்கமாக இருந்து கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், எவ்ரிதிங் இஸ் ஃபைன். ஆனால் இதெல்லாம் நடந்து நடக்கும்போது நம்ம மனசுக்குள்ளே, இந்த கடவுளை தானே நான் இவ்வளோ நாள் கும்பிட்டுட்டு இருக்கிறேன், அப்போ இந்த கடவுளை எனக்கு என்ன செய்யணும், இந்த உலகத்தில் எனக்கு வாழ்வு கொடுக்கணும், வாழ்வு கொடுக்கணும்னா என்ன செய்யணும், எனக்கு சொத்து சுகத்தை அவர் அதிகப்படுத்தணும், ஒரு கார் 9 காராக மாறணும், 1 ஏக்கர் 9 ஏக்கராக மாறணும். பாருங்கள், இன்றைக்கி அப்படிப்பட்ட திருச்சபைகள் பெருகி கொண்டிருக்கிறது. இங்கே ஓடிவா, ஆண்டவர் உனக்கு அள்ளி கொட்டுவார். அப்படிப்பட்ட திருச்சபைகள் பிசாசின் திருச்சபைகள். பொருள் ஆசீர்வாதத்தை மட்டுமே உயர்த்தி பிடிக்கிற திரு அவைகள் கண்டிப்பாக மறுக்கப்பட வேண்டிய, மறுதளிக்கப்பட வேண்டிய திரு அவைகளாக இருக்கிறது. இதை யாரும் நம்ம சுட்டி காட்டுவதில்லை. இதை ஃபெய்த்ஃபுல் என்று விசுவாசிகளாக இருக்கிறவங்க இந்த இறை வார்த்தையை வைத்து நீங்கள் அனலைஸ் பண்ணி எந்த வழிகாட்டி உங்களை அப்படி வழிகாட்டுகிறாரோ அதை அவரை விட்டு நீங்கள் விலகி போகணும். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கி பின்வழியாக வரக்கூடிய நிறைய பேர் இருக்கிறாங்க, பின்வாசல் வழியாக வரக்கூடிய, ஆனால் நுழைவு வாயில் வழியாக ஆயன் வருவான், நல்ல ஆயன். நல்ல ஆயன் என்ன செய்து கொடுப்பான், நன்மையை சொல்லி கொடுப்பான். நல்ல ஆயன் தன் ஆடுகளுக்காக என்ன செய்வார், முன்னாடி போய் வழியை செம்மைப்படுத்துவார், ஆடுகளை தூக்கி இடுப்பில் வச்சுக்கிட்டு போக மாட்டார், ஆடுகளை மேய விடுவார், ஆடுகளை நடந்து போக விடுவார், ஆடுகள் அந்த சூழலை கடந்து போக வழி செய்து கொடுப்பார். இன்றைக்கி நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, ஆடுகளை தவறாய் வழி நடத்துகிறாங்க. மார்க்கு நற்செய்தியிலையும் பாருங்கள் இது சொல்லப்படுது, தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார், என் பொருட்டும் நற்செய்தியின் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார். லூக்கா 9:24 சொல்கிறாரு, தம் உயிரை காத்து கொள்ள விரும்பும் எவரும் அதை இழந்து விடுவார், என் பொருட்டும் தம் உயிரை இழக்கும் எவரும் அதை காத்து கொள்வார். பாருங்கள், இது பாரடாக்ஸ் மாதிரி தெரியும், இதை செய்தினா இப்படி, இதை செய்யலைன்னா அப்படி. பாருங்கள், லூக்கானவர் திருப்பி ரிப்பீட் பண்ணுறாரு, 17:9 சொன்னதை மீண்டும் 17:33 மீண்டும் அவர் ரிப்பீட் பண்ணி காட்டுறாரு, தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர், தம் உயிரை இழப்பவரோ அதை காத்து கொள்வர். இதை விட தெளிவாக நமக்கு யாரும் சொல்ல முடியாது இல்லையா. அதனால தான் ஆண்டவர் வாழ்ந்து காட்டினார், இந்த உயிரை காத்து கொள்ள அவர் நினச்சிருந்தா மீண்டும் எகிப்துக்கு அவர் ஒரு முறை ஓடி இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் அதை செய்யலை. ராயப்பர் வந்து சொன்ன பொழுது, ஆண்டவரே இது நடக்கக்கூடாது உங்களுக்கு என்று சொன்ன பொழுது, போ பின்னாலே சாத்தானே என்று சொல்லியிருக்க மாட்டார், வா என் நண்பனே எனக்கு வழிகாட்டுகிறவனே என்று சொல்லி அனைத்து அவரை அரவணைத்து ஓரமாக போய் திட்டம் போடு, என்ன செய்யலாம், எங்கே ஓடலாம், பிளான் பண்ண சொல்லியிருப்பார். தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் அப்படி சொல்லலை. எருசலேமுக்குள்ளே மீண்டுமாய் நுழைந்தவர் இயேசு, அதுதான் எருசலேமுக்குள்ளே மீண்டுமாய் போகிற அந்த நிகழ்வை நம்ம குருத்தோலை பவனியாக கொண்டாடுகிறோம். ஏன் அந்த கொண்டாட்டம், சாவதற்காக இதோ இயேசு உள்ளே போகிறார் துணிவோடு, ஆண்டவர் எனக்கு இருக்கிறார், அவருடைய திட்டம் நிறைவேற வேண்டும் என்கிற அந்த எண்ணம் அவரை அந்த எருசலேமுக்குள்ளே போக வைத்தது. அதுக்குத்தான் அந்த பாடல், ஓசானா. ஓசானா என்ன என்ன அர்த்தம், விடுவிக்கிறவர்னு அர்த்தம். இந்த வார்த்தையினுடைய எபிரேய சொல்லில் சொல்லாடலுடைய ஆழமான அடையாளம் என்ன, ஓசானா, ஹொசேயா, விடுவிக்கிறவர். பாருங்க, அந்த விடுவிக்கிறவராக அவர் உள்ள போறார், தன்னை விடுவித்துக் கொள்கிறவராக அல்ல, தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அல்ல, மக்களை பாவத்திலிருந்து விடுவிக்க போகிற விடுதலையின் வீரனாக உள்ளே போறார். அதனால தான் அந்த பாட்டை நம்ம அங்கே பாடுறோம், ஓசானா தாவீதின் புதல்வா, ஓசானா ஓசானா ஓசானா. பாருங்கள் எவ்வளவு அருமையாக திரு அவை நமக்கு இந்த வழிபாடுகளை எல்லாம் அழகாக வடிவமைத்து கொடுத்துருக்குறாங்க. அர்த்தத்தோடு பாருங்கள் பிலிப்பியர் 3:8 பவுலடியார் சொல்கிறாரு, உண்மையில் என்னை பொறுத்த மட்டில் என் ஆண்டவராம் கிறிஸ்து இயேசுவை பற்றிய அறிவே நான் பெரும் ஒப்பற்ற செல்வம். இதன் பொருட்டு மற்ற எல்லாவற்றையும் இழப்பாக கருதுகிறேன். அவர் பொருட்டு நான் அனைத்தையும் இழந்து விட்டேன். என்கிட்ட இருந்த அதிகாரம், நான் கையை நீட்டினா 100 பேர் ஓடி வருவான், நான் எங்கிட்ட நீட்டினா அவன் எனக்கு எல்லாம் செஞ்சு தருவான், எனக்குன்னு இருந்த எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். கிறிஸ்துவை ஆதாயமாக்கி கொள்ள எல்லாவற்றையும் குப்பையாக கருதுகிறேன். என் அன்பு பிள்ளைகளே, இந்த மனநிலை நம்மக்கிட்ட இருக்குதா? நாம் மற்ற அனைத்தையும் கடவுளுக்காக குப்பையாக நினைக்கிறோம், நினைக்கணும். நாம் என்ன செய்கிறோம்? மற்ற எல்லாரையும் குப்பையாக நினச்சிட்டு நாம் பெருமைக்குரிய அடையாளமாக வைக்கிறோம், அவன் யார் இவன் யார் அப்படின்னு. பாருங்கள் பிலிப்பியர் 3:7 கூட ஆண்டவர் சொல்ல, எனக்கு ஆதாயமான இவை அனைத்தும் கிறிஸ்துவின் பொருட்டு இழப்பு என கருதினேன். இந்த மனநிலை நமக்கு வரணும். அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் யோசிச்சு பாருங்கள். இது ஒரு தாழ்வு மனப்பான்மைக்கான அடையாளம் அல்ல, மாறாக கிறிஸ்துவுக்குள் நாம் இன்னும் பணி செய்ய இறங்கி போய் அநேக ஏழை மக்களை, அநேக தாழ்த்தப்பட்டிருக்கிற மக்களை, அநேக கடவுளுடைய திட்டத்திலே புறம் தள்ளப்பட்டிருக்கிற மக்களை தொட்டு கடவுள் விரும்பிய இறையரசை உருவாக்குவதற்கு இது உங்களுக்கு உதவி செய்யும். நான் மேட்டிமையினுடைய அடையாளமாக நின்று கொண்டு என்னுடைய அடையாளங்கள் இப்படித்தான் அப்படின்னு நான் சொன்னேன்னு சொன்னால் ஆண்டவர் நம்மை வைத்து ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே ஆண்டவர் திருமுழுக்கு யோவானை போன்ற இறைவாக்கினர்களை போன்ற ஒரு இறைவாக்கினரை எழுப்புவதற்காக காத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆண்டவருடைய பார்வையிலே உண்மையான ஒரு இறை ஊழியம் செய்கிற இறைவாக்கினருடைய தகுதியோடு பயணிக்க தயாராக இருக்கிறீங்க? சிந்தித்து பாருங்கள். நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு பயணம், உண்மையின் பயணம், உமக்காக ஊழியம் செய்கிற பயணம், ஏன் உமக்காக உயிரை கொடுக்கிற ஒரு பயணம் நான் செய்ய தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக ஆண்டவர் உங்களை தெரிந்தெடுத்து அழைத்து உங்களுக்கு ஆவியின் வல்லமைகளை கொடுத்து உங்களை அபிஷேகமாய் அனுப்பி வைப்பார். திட்டம் நிறைவேற நீங்களும் ஓடுவீர்கள், ஓடி உழைப்பீர்கள். ஒரு நாள் பவுலடியாரை போல, ஒரு நாள் பேதுருவை போல நீங்களும் செத்து மடிந்து கீழே விழுவீர்கள். ஆண்டவருடைய வார்த்தை உங்களை பார்த்து கேட்கும், இதோ என் அன்பார்ந்த மகன், இதோ என் அன்பார்ந்த மகள், இவரில் நான் பூரிப்படைகிறேன். இந்த வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர்களாக மாற சிறப்பான ஓட்டத்தை ஓடி ஜெயிக்க வாழ்த்தி உங்களை வழி அனுப்புகிறோம். காட் பிளஸ் யூ. ஆமென்.